எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக நாங்கள் நம்மை வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறோம். இதே போல் ஒரு சாயங்கால வேளையில் நீருமுடைய சீஷரோடு கூட மேலறையிலே கர்த்தருடைய பஸ்காவை ஆசரித்து ராபோஜன் ஆராதனையை அனுசரித்து சீஷருடைய கால்களை கழுவினீர். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுங்கள், இப்படி செய்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் கடைப்பிடித்து இந்நேரம் மட்டும் ஆண்டவரை அனுசரித்து வருகிறோம். நீர் வரும்பொழுது நாங்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, நீர் இறங்கி வந்திருக்கிறீர், ஆனாலும் நாங்கள் இன்னும் மேலே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் கடைசி எக்காலத்துக்காக காத்திருக்கிறோம். அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது நாங்கள் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தருடைய அந்த ஆண்டவரே ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்திலே நாங்கள் பங்கு பெறுவோம். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் மாதத்தில் ஒரு முறை நாங்கள் இந்த ரப்போஜன ஆராதனையை அனுசரிக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும். கல்வாரியிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள் இந்த ரப்போஜன ஆராதனை மூலமாக எங்களுக்கு வரட்டும். எங்கள் மேல் வந்து அது பலிக்கட்டும், நிறைவேறட்டும். எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தருளவீராக. எங்களை கழுவி நீர் பரிசுத்தப்படுத்தும். இந்த பந்திக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். தூரத்திலிருந்தும் சமயத்திலிருந்தும் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்குள் படுகிற இந்த பிரயாசங்கள், அவங்கள் காண்பிக்கிற இந்த வாஞ்சைகளுக்கு நீர் பலன் அளிப்பீராக. எல்லா சூழ்நிலையை அனுகூலமாக்கி தந்து இந்த ஆண்டவரே ராபோஜன அறையினை நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறிது நேரமாக நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். அதை குறித்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்று இதோ இந்த பந்தியில் விசுவாசத்தோடு பங்கு பெற உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உட்காருவோம். இந்த பந்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 கொரிந்தியர் 5:7-8
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதோர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம்.
7 பின்பகுதியை வாசிக்கும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஃபார் ஈவன் கிரைஸ்ட் அவர் பாஸ்ஓவர் இஸ் சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் அஸ். கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு கிரைஸ்ட் அவர் பாஸ்ஓவர், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சில குறிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். காலையில் நீளமான பிரசங்கத்தை கேட்டீங்க. இப்பொழுது ராபோஜன ஆராதனையில் ஷார்ட்டாக தான் மெசேஜ் கொடுக்கப்படும். ஏனென்றால் ராபோஜனை முடிஞ்சு அநேகர் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் பிரயாணப்பட்டு போக வேண்டும். அதனால் சொல்லுகிற குறிப்பை நீங்கள் கவனமாக கவனிங்க. எவ்ரி ரெடெம்ப்டிவ் பிளஸ்ஸிங் லைட் இன் த அட்டோன்மெண்ட், மீட்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த பலியிலே அடங்கி இருக்கிறது. மீட்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பலியானார், அதில் அடங்கி இருக்கு. இல்லை, மீட்பின் ஆசீர்வாதங்கள் ரெடெம்ப்டிவ் பிளஸ்ஸிங்னா என்ன? முதல்ல சால்வேஷன், பர்சேஸ் அவர் சால்வேஷன் அண்ட் கால்வரி ட்ரீ என்று நம் பாடல் பாடுகிறோம். கல்வாரி மரத்தில் ரட்சிப்பை சம்பாதித்தார் சால்வேஷன். ரெண்டாவது ஹீலிங், சுகமாக்குதல். மூணாவது ப்ராஸ்பெரிட்டி, நாலாவது சமாதானம் சந்தோஷம், இன்னும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய நியூ பாடி கூட அதில் அடங்கியிருக்கு. கடைசியாக நம்ம நியூ பாடி பெறப்போகிறோம். எல்லாமே அவர் வந்து அந்த கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்தார். பொன் வெள்ளி அது ரொம்ப காஸ்ட்லியானது, அதனால் அதை விட விலையேறப்பட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனாக இருக்கு. அதனால் பொன் வெள்ளியினாலே நம்ம மீட்கப்படாமல், அழிந்து போகிற பொன் வெள்ளியினாலே மீட்கப்படாமல், கிறிஸ்துவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஆமீன். ஒன்று பேர் ஒன்னாவதிகாரம் 18:19 வாசிக்கலாம்.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள்.
குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். பொன்னை விட ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை காக்கிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ஜீவன் அவ்வளோ காஸ்ட்லியானது. ஒரு மனுஷன் உயிர் பிழைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ பணத்தை செலவழிப்போம், அந்த ஜீவனுக்கு ஈடாகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பொன் வெள்ளியை பார்க்கலும் விலையேறப்பட்டது அவருடைய இரத்தம். மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். அந்த இரத்தத்தினாலே அவர் இதெல்லாவற்றையும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சம்பாதித்திருக்கிறார். இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை நம்ம வந்து இந்த பந்தியில் பங்கு பெறுவது நிமித்தமாக நாம் அதை பெறுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம இந்த பந்தியில் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பலியில் அது அடங்கியிருக்கிறது. அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுகிறோன்னா, அதை குறித்ததான வெளிப்பாடை நம்ம இப்பொழுது பெறுகிறோம். காலையில் அதை தான் நான் பிரசங்கம் பண்ணேன். இப்போ நம்ம வெளிப்பாடை பெறுகிறோம். சிமியோனுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது, பின்பு ரியலாக அது வந்துச்சு. அதே போல் இதை குறித்ததான இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், கல்வாரியிலே அவர் சம்பாதித்தார். இதை குறித்த வெளிப்பாடை பெறும் பொழுது ரியலாக நமக்கு வரும். நமக்கு சால்வேஷன் வரும், ஹீலிங் வரும், ப்ராஸ்பரிட்டி வரும், சந்தோஷம், சமாதானம் எல்லாமே நமக்கு வரும். அதை நம்ம வெளிப்பாடாக ரிசீவ் பண்ணும் பொழுது பின்பு நம்ம மெட்டீரியலாக அது நமக்கு வரும், அது பொருளாக நமக்கு வரும். முதல்ல வெளிப்பாடாக தான் ரிசீவ் பண்ணும். இப்பொழுது இந்த செய்தியை குறித்தான வெளிப்பாடை நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது ஒரு நாளிலே அவரை முகமுகமாய் பார்ப்போம். இவ்விதமான கருத்துக்களை காலையிலே சொல்லியிருக்கிறேன். அதனால் எவ்ரி ரிடெம்ப்டிவ் பிளெஸ்ஸிங் லைட் இன் தட் அட்டோன்மெண்ட், அந்த பலியிலே எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது. இப்பொழுதுக்கு அடையாளமாக நாம் இந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து அது மெட்டீரியல்ஸ் ஆகும், அது வந்து ஒரு பொருளாக நமக்கு ஒரு உண்மையிலே அந்த சால்வேஷன் அந்த ஹீலிங்கை நம்ம ரியலாக நம்ம பெறப்போகிறோம். இப்பொழுது விசுவாசத்தோடு நம்ம அதில் பங்கு பெறும் பொழுது அப்புறம் நமக்கு ரியலாக அது வரும் என்று அறிந்திருக்கிறோம். அதனால் இயேசு இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பலி வந்து பஸ்கா பண்டிகை முதலாவது பண்டிகை, அதுதான் பிரதானமான பண்டிகை அதுதான். அதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தத்தை நான் இப்பொழுது ஒரு சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க நேச்சுரலாக ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து ஈவினிங் வந்து அதை அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரம 12 முழுசும் அதை வாசிக்கிறோம். அதில் 5 வாசிக்கலாம்.
அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது இதை தெரிந்து கொள்ளலாம்.
அடுத்தபடியாக அடுத்த வசனம்,
அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து,
சாயங்காலத்திலே அதை அடிக்க வேண்டும். அன்றைக்கு வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தாங்க. பின்பு 4000 பிறகு கத்ரா இயேசு கிறிஸ்து ரியல் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்தார். அது ஒரு அடையாளமாக செய்தார்கள், நேச்சுரலாக செய்தாங்க. ரியலாக வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி கத்ரா இயேசு கிறிஸ்து. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி சாயங்காலத்தில் அடிக்கப்பட்டது. அதே போல் கத்ராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்தி பலியாக அவர் மரித்தார். சாயங்காலத்திலே அவர் நமக்காக மரித்தார். 3 மணிக்கு ஜீவனை விட்டார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். சாயங்காலம்தான் அடிக்க வேண்டும், அவர் ஈவினிங் சாக்ரிஃபைஸாக இருக்கிறார். முதல்ல பஸ்காட்டுக்குட்டியே சாயங்கால வேளையில் அடிக்க வேண்டும், மத்தியானம் கிடையாது, மார்னிங் கிடையாது. சொன்னதை கரெக்டாக செய்யணும், கொஞ்சம் கூட மிஸ்டேக்காக பண்ணக்கூடாது. ஈவினிங் பஸ்காட்டுக்குட்டியை அடித்தார்கள். பின்பு என்ன செய்தார்கள், வீட்டு நிலைக்காலிலே பூசினார்கள். ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து.
இதோ வீட்டு நிலைக்கால்கள், ரெண்டு நிலைக்கால்கள், மேல் சட்டம் லிண்டல் அந்த போஸ்ட், அந்த ரெண்டு போஸ்ட்டும் மேலே இருக்க லிண்டல்லையும் அவங்க இரத்தத்தை பூசினாங்க. வீடு ஃபுல்லாக பூசாண்டான், அதில் மட்டும் அந்த நிலைக்காலில் மட்டும் அந்த இரத்தத்தை வந்து ஈசோப்பு குழந்தைகளால் அதை பூச வேண்டும். பூசினார்கள். பின்பு என்ன செய்தார்கள், எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க.
அந்த ராத்திரியிலே அதன் பின்பு சாயங்காலத்தில் அதை செஞ்ச பிறகு ராத்திரியிலே என்ன செய்யணும், அந்த மாம்சத்தை அங்கே சுட்டு புசிக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் முன்னால் கோழியை கட் பண்ணி மசாலாலாம் போட்டு அதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். தந்தூதிரிங்கிறாங்க, கீழே ஃபயர் வரும், அந்த ஃபயரில் வந்து அது சுடப்படுது, ரோஸ்ட் பண்ணப்படுது. அதை தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ரோஸ்ட் பண்ண வேண்டும். அதை தண்ணீரில் அவிக்கக்கூடாது, குழம்பு வைக்கக்கூடாது, அதை ரோஸ்ட் பண்ண வேண்டும். நெருப்பினால் சுட்டதாக புசிக்க வேண்டும். ஒன்பதாம் வசனம்.
பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாக,
அதை நெருப்பினால் சுட்டதாக அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் புசிக்கும் பொழுது என்ன செய்யும் என்றால், அவங்களுக்கு அவங்களுடைய காதை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சிருக்கணும். ஏனென்றால் திடீர்னு எக்கால சத்தம் கேட்கும், எல்லாம் புறப்பட்டு போங்க என்று சொன்ன உடனே உடனே அவங்க புறப்பட்டு போகணும். இதுக்காக பிரயாணத்துக்கு அவங்கள ஆயத்தமாக இருக்க வேண்டும். பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம்.
அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள்.
அதை தீவிரமாக புசிக்கணும், ஏன்னா எந்த நேரத்தில் ஆர்டர் வரும்னு தெரியாது. அதனால் அவங்க மார்ச் பண்ண வேண்டும், உடனே எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும். அதனால் அவங்க வந்து பிரயாணத்துக்கு ஆயத்தத்தோடு புதிக்கி அங்கே அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து முதலாவது ஈவினிங் வந்து அந்த அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அந்த கில் இட் இன் த ஈவினிங், இயேசு கிறிஸ்து ஈவினிங் நமக்காக அவர் மரித்தார். காலையில் அவங்க ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாங்க, தேவன் அதை அங்கீகரித்தார். ஆனால் ஈவினிங் வந்து ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் பொழுது அவர் அதை அங்கீகரிக்கலை. யார் காரணம், மெய்யான ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்திரு தேவாட்டுக்குட்டி அங்கே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக்கிட்டு இருக்கிறார். அதனால் இது ஒரு ஷேடோ, 4000 வருஷமாக செய்கிறாங்க. இப்பொழுது ரியல் பஸ்கா ஆட்டுக்குட்டி சொன்னபர், அதுக்கு பிறகு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அதே போல் நம்ம வெட்டிங் சப்பர் நம்ம போயிட்டோம்னா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதுக்கு பிறகு இந்த அடையாளமாக இந்த அப்பத்தோடும் திராட்சரசோடும் ஐக்கிய பண்ணதான், நமக்கு கம்யூனியன் கிடையாது. ஏன்னா அவரை நம்ம நேராக பார்க்குறோம். அது வரைக்கும் தான் இந்த ராபோஜனம். ஒருவேளை அவர் இந்த மாதத்தில் வந்தால் அடுத்த மாதம் நமக்கு ராபோஜன ஆராதனை கிடையாது. இங்கே ஆராதனைக்கே வரண்டாம், நம்ம மேலே போயிடுவோம். ஆமென். இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா கைவிடப்பட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்தில் இருப்போம், அது வரைக்கும் தான் இது. அதே போல் மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து வரும் வரைக்கும் அவங்க அதை செய்யணும். கிறிஸ்து வந்த பிறகு ரியல் லேம்ப் அங்கே தொங்கிட்டு இருக்கிற பலி ஆகிட்டார். அவரே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, அவர் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யூதர்கள் மறுபடியும் பலி செலுத்தி கொண்டிருந்தனால அங்கே தீத்து வந்து அந்த தேவாலயத்தை இடித்து போட்டான். அவர்கள் உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன, மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியை விசுவாசிக்கலை. மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி இங்கே வந்த பொழுது அவரை விசுவாசிக்கலை, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வரல. அதுக்கு பிறகு 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், ஈட் நாட் ஆஃப் இட் ரா, அதை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது, அல்லது தண்ணீரில் அவிச்சு குழம்பு மாதிரி செய்யக்கூடாது. பட் ரோஸ்ட் வித் ஃபயர், அது ஃபயரில் ரோஸ்ட் ஆக வேண்டும். அதுதான் ஹோட்டலில் என்ன செய்யுது, அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. என்னன்னா அது ரோஸ்ட் ஆகுது, கீழே ஃபயர் இருக்குது, அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது அது ஃபயரில் அது முழுசுமாக வேகுது. அதைத்தான் ஜனங்கள் விருப்பமாக சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணுமே ஒழிய சுட்டு புசிக்கணும், அதை தண்ணீரில் அவிக்கக்கூடாது. ஒருவேளை சிலர் சொல்லலாம், எனக்கு வந்து அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கலை, எனக்கு வந்து அதை குழம்பாக வச்சு அதை வச்சு தண்ணீரில் அவித்து சாப்பிட்டா தான் எனக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அவங்கவுங்க டேஸ்ட் படி கிடையாது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஹல்லேலூயா. அது இது வந்து இட் இஸ் ஃபார் ரெடெம்ப்ஷன், திஸ் இஸ் ஃபார் யுவர் ரெடெம்ப்ஷன், இட் இஸ் நாட் ஃபார் யுவர் டேஸ்ட். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது, இது உங்களுடைய மீட்பாக இருக்கிறது. எகிப்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், அது ஃபயரில் தான் ரோஸ்ட் ஆகணுமே ஒழிய உங்கள் டேஸ்ட் படி கிடையக்கூடாது. அதே போல் பிரசங்கம் வந்து என்னென்னா உங்கள் டேஸ்ட் படி கிடையாது, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் நான் சொல்லணும். ஆமீன். சில நேரத்தில் பிரசங்கம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், சில நேரத்தில் அது ஒரு தீசிஸாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் தீசிஸாக இருந்த மாதிரி இருந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொன்றும் ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் அதில் இருக்க வெளிப்பாடை நீங்கள் கேட்ச் பண்ண வேண்டும். இது இப்படி தான், உங்கள் டேஸ்ட் கிடையாது, ஆண்டவருக்கு என்ன விருப்பமாக இருக்கிறோ அதுதான். அவர் வந்து ஃபயரில் வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஃபயர் எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது, தேவ கோபாக்கினைக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய நியாய தீர்ப்பெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார், நம்ம பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் நமக்காக அவர் தேவ கோபாக்கினை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். அதனால் நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அந்த ஃபயர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கி, நம்ம பாவத்துக்கு வேண்டிய எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் தண்டிக்கப்படாமல் இருக்கத்தக்கதாக அவர் உங்கள் மேலே வர ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 நம்ம விதமாக வாசிக்கிறோம். அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அவங்க வந்து அது எல்லாத்தையும் புசிக்கணும், மீதியானத்தை சுட்டரித்து போட வேண்டும், அந்த எல்லாத்தையுமே அவங்க புசிக்கணும், அந்த ஆடு ஃபுல்லாக அவங்க புசிக்க வேண்டும். அவங்க வந்து அதில் கொஞ்சம் கூட மீதியாக வைக்கக்கூடாது. ஆடை வந்து சாயங்காலம் அடித்து அதன் பின்பு அவங்க அங்கே பிளட்டை அப்ளை பண்ண வேண்டும். முதல்ல பிளட்டை அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு சாப்பிடணும். எல்லாம் எக்ஸாக்டாக செய்யணும், கொஞ்சம் கூட மாற்றி செஞ்சிடக்கூடாது. மாற்றி செஞ்சுட்டா அடையாளம் தப்பாக போயிடும். கரெக்டாக செய்யணும். கர்த்தர் எப்படி சொன்னாரோ அதில் கொஞ்சம் கூட கூட்டக்கூடாது, நம்ம சொந்த ஐடியாவை சேர்க்கக்கூடாது. அதனால் ஈட்டிங் மஸ்ட் பி ஆஃப்டர் த பிளட் இஸ் அப்ளைடு. பிளட்டு அப்ளை பண்ண பிறகு தான் ஈட்டிங். பிளட்டு அப்ளை பண்ணாமல் ஈட்டிங் பண்ணக்கூடாது. அதனால் நிலைக்கால்களிலே அந்த போஸில் வந்து அந்த இரத்தத்தை வந்து பூச வேண்டும். அதனால் அவங்க எல்லோரும் இரத்தத்தின் கீழே வர வேண்டும். இரத்தத்தின் கீழ் தான் புசிக்க வேண்டும். இரத்தத்துக்கு வெளியே பூசிக்கக்கூடாது. இரத்தத்தை பூசாதபடி அவங்க பூசிக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே நம்ம இரத்தத்தின் கீழே வந்திருக்கிறோம். ஆமீன். நம்ம எப்படி இரத்தத்தின் கீழ் வரும்? இன்றைக்கி அவருடைய வார்த்தையானது இன்றைக்கி பிளட்டாக இருக்குது. அதனால் அந்த வெளிச்சத்தில் வரும்பொழுது, வார்த்தையில் வரும்பொழுது நீங்கள் பிளட்டு கீழே வர்றீங்க. வார்த்தையில் வரலன்னா நீங்கள் பிளட்டுக்கு அப்பால் இருக்கிறீங்க. சாபனத்து மக்கள் பிளட்டுக்கு அப்பால் இருக்கிறாங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 வாசியம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியில் இருந்தால், இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் தான் ஒளியாக இருக்குது, லைட்டாக இருக்குது. இந்த லைட்டில் வரும்பொழுது யூ கேம் அண்டர் த பிளட், நீங்கள் இரத்தத்தின் கீழே வருகிறீங்க. அதனால் இரத்தத்தின் கீழ் வராதபடி புசிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காதபடி நம்ம ராபோஜனம் கொடுப்பதில்லை. இந்த சத்தியத்தை விசுவாசியாதபடி நம்ம ராபோஜனம் கொடுப்பதில்லை. ஜுவல்ஸ் போட்டிருக்கவங்களுக்கும் நம்ம ராபோஜனம் கொடுப்பதில்லை. நிறைய பேர் மெசேஜில் இருக்கிறாங்க, எல்லா ஜுவல்ஸையும் மாட்டியிருக்கிறாங்க. இந்த செய்தியில் ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கும் பொழுது, மற்ற சபைக்கு போகிறவங்களுக்கு அவங்க ஜுவல்ஸை முக்கால்வாசி பேர் மாட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அவங்க உலகத்தை இன்னும் விடலை. ஆனால் ரேப்சர் ரேப்சர்னு சொல்லுவாங்க, வார்த்தைக்கு வார்த்தை ரேப்சரில் போகணும் ரேப்சரில் போகணும். எப்படி நீ போக முடியும்? அதான் உனக்கு வெயிட்டு கீழே எழுத்துருமே. உலகம் இருக்குது, உலகத்தை வெறுக்க முடியலையே. சிலருக்கு அவங்க மக அவங்க பேரப்பிள்ளைகள்லாம் ஒப்பு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. தாய் ஒப்பு கொடுத்துருக்கும், மகா ஒப்பு கொடுத்துருக்கும், தாய்க்கு ஒப்பு கொடுக்க மனசு வராது. அதனால் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, ராப்போஜனம் எடுக்க முடியாது. அதெல்லாம் ஒளியில் வந்தால் ரத்தத்தின் கீழே வர்றோம், ரத்தத்தின் கீழ் வராமல் பூசிக்கக்கூடாது. முதல்ல அவங்க வந்து ஈவினிங் டைம் வந்து அங்கே வந்து ரத்தத்தை பூச வேண்டும். பின்பு டைம் இருக்குது, 12 மணி வரைக்கும் இருக்குது, நடுராத்திரி வரைக்கும் அதை பூசிக்கலாம். நடுராத்திரிக்கு மேலே அது பூசிக்க முடியாது. அங்கே ஆர்டர் வந்துடும், நீங்கள் மார்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்த பிறகு எக்கால சத்தம் கேட்ட பிறகு பூசிக்க முடியாது. அது வரைக்கும் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அதை வந்து நெருப்பினால் சுட்டு பூசிக்க வேண்டும். பிளட்டு அப்ளை பண்ணாதபடி, இன்றைக்கி அநேகர் பிளட் அப்ளை பண்ணாதபடி பூசிக்க பார்க்குறாங்க. அதனால் உங்கள் லைஃப்பில் பிளட்டு அப்ளை பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நம்ம வந்து நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்கு பலியிட்டு இருக்கிறார். இந்த புளித்த மாவு பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த பாவம் புளித்த மாவு இல்லாதபடி, பொல்லாப்பு துர்க்குணம் என்ற புளித்த மாவு இல்லாதபடி, துப்புரவு உண்மை என்றுதானே, புளிப்பில்லாத அப்பத்தோடு நம்ம பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஒன்று அங்கே கொரிந்தியர் 5 நம்ம 7-8 நம்ம வாசித்தோம். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம இரத்தத்தின் கீழ் வரும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு வந்து நாம் இந்த ராப்போஜனத்தில் பங்கு பெற வேண்டும். அப்படி ராப்போஜனத்தில் பங்கு பெறும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லாத்தையுமே புசிக்கணும். எனக்கு வந்து இந்த பார்ட்ஸ் பிடிக்கலை அப்படின்னு இல்லை, எல்லா பாகத்தையும் பூசிக்க வேண்டும். அதனுடைய ஆட்டினுடைய தலையை பூசிக்க வேண்டும், அதனுடைய கால்களை பூசிக்க வேண்டும், அதனுடைய உடம்பு அதனுடைய இன்னர் பார்ட்ஸ் உள்ளே இருக்கிற ஹார்ட்டு லிவர் எல்லாத்தையுமே பூசிக்கணும். எல்லாத்தையுமே பூசிக்கும் பொழுது நீங்கள் எதை பூசிக்கிறோமோ நீங்கள் அதை மாதிரி வாரீங்க. அந்த இன்வர்ட்ஸ் ஹெட்டு ஃபீட்டு இன்வர்ட்ஸ் உள்ளே இருக்கிற பாகங்கள் இதை எல்லாத்தையுமே பூசிக்க வேண்டும். Kill the lamb at the evening time, apply the blood exactly. அதன் பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், eat the whole lamb. நம்ம அந்த ஃபீட்டை புசிக்கும் பொழுது, காலை புசிக்கும் பொழுது நம்ம வந்து இயேசுவோடு நம்ம நடக்க முடியும். ஆமீன். இயேசு கால்கள் எப்படி நடந்ததோ அதே போல் நம்ம நடக்க முடியும். நம்ம அதனுடைய ஹெட்டை புசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நமக்கு வரும். நீங்கள் எதை பூசிக்கிறீங்களோ அது மாறும். நீங்கள் பூசிக்கிற சாப்பாடு தான் உங்கள் உடம்பாக இருக்குது. அது செல்கள் திசுக்களை அது உற்பத்தி பண்ணி அதுதான் நம்முடைய உடம்பு. அதே போல் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய ஹெட்டு, அவருடைய ஃபீட்டு எல்லாம், அவருடைய இன்வர்ட்ஸ் உள்ளே இருக்கிற பாகங்கள் எல்லாத்தையுமே பூசிக்கணும். உள்ளே இருக்கிறது எதை குறிக்கிறது? டிசையர் அண்ட் அஃபெக்ஷன். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய பற்று, நம்முடைய அஃபெக்ஷன் இதெல்லாமே அது மாறிவிடும். நீங்கள் ரியலாக இந்த பஸ் விசுவாசத்தோடு இந்த பந்தியில் புசிச்சிங்கன்னா அது எல்லாத்தையுமே உங்களுடைய சிந்தையே மாற்றும். உங்களுடைய சொந்த வழியின்படி போகாதபடி தேவன் நினைத்த அந்த பாதையின்படி போவது, காட்ஸ் ப்ரொவைடட் வேல போகுது. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நமக்கு இருக்கிறது. வாக்கிங் லைக் கிறைஸ்ட், கிறிஸ்துவை போல நடக்கிறோம். நாட் வாக்கிங் ஆஃப்டர் த ஃப்ளஷ், மாம்சத்தின்படி நடவாமல் கிறிஸ்துவை போல நடக்கிறோம். வாக்கிங் இன் த ஸ்பிரிட், த லேம் ஏட் த லேம் பிகாஸ் யூ ஆர் வாட் யூ ஈட். நீங்கள் எதை சாப்பிடுறீங்களோ அதே போல் மாறுகிறீங்க. அவங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். அது என்ன ஏற்பட்டது? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியதாக வந்தது. இப்பொழுது நம்ம லேம்பை சுட்டு புசிக்கிறோம். திஸ் இஸ் அவர் தே டோன்ட் ஹாவ் டு கில் த லேம். இப்பொழுது என்ன செய்யணும்னா, அவங்க வந்து அந்த லேம்பை வந்து கொல்ல வேண்டாம், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி விட்டார். ஏற்கனவே அந்த லேம்பு கொல்லப்பட்டாச்சு, பிளட்டை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்பொழுது நம்ம எல்லாத்தையுமே புசிக்கிறோம். நம்ம வந்து நம்முடைய அஃபெக்ஷன், நம்முடைய டிசையர் மாற வேண்டும். அது ஆவிக்குரிய பிராரமாய் மாற வேண்டும் என்றால் இன்பேடுதை பூசிக்கணும். எனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்னு கிடையாது, எல்லாத்தையுமே பூசிக்கணும். ஒருவேளை நேச்சுரலாக நம்ம அப்படி ஒதுக்கலாம், ஆனால் ஆவிக்குரியமாக எல்லா வார்த்தையும் புசிக்க வேண்டும், எல்லா மெசேஜும் கேட்கணும், விசுவாசத்துக்குரிய செய்தியும் கேட்கணும், வெளிப்பாடான செய்தியும் கேட்கணும், மிஸ்ட்ரிஸ் ரகசியத்தையும் கேட்கணும், நாலு ராஜ்யங்கள் ரகசியம் எல்லாம் சரித்திரபூர்வமானது, எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும். இயேசு சொன்ன பேரபிள்ஸை நம்ம கவனிக்க வேண்டும். அங்கே லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கிறது, ரூத்து எஸ்தர் போன்ற லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கிறது, சாம்ஸ் இருக்கிறது, உன்னத பாட்டு இருக்குது, எல்லாத்தையுமே ஹோல் புக்கு, இட் த ஹோல் புக், நம்ம எல்லாத்தையுமே புசிக்கணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாத்தையுமே புசிக்கணும். அதனால் இது வேண்டாம் அது வேண்டான்னு இல்லை, உங்களுக்கு எல்லா மெசேஜும் இங்கே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மனுஷகுமாரனே மாறாத சரீர வார்த்தையை புசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். அதனால் எந்த விதமான புளித்தமாவும் அங்கே இருக்கும். லெட் அஸ் பர்ஜ் ஆல் லீவன் ஃப்ரம் அவர் ஹவுசஸ். லெட் அஸ் நாட் கீப் த ஃபீஸ்ட் வித் ஓல்ட் லீவன். பழைய புளித்தமாவோடு அல்ல, பழைய குணங்கள் அல்ல, பொல்லாப்பு துர்க்குணம் என்ற அந்த இதை எடுத்து போட்டுவிட்டு துப்புரவு உண்மை என்றதான அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு புசிக்க வேண்டும். அதனால் பன்னு கொடுப்பது அது தவறானது. நான் இருந்த ஸ்தாபனத்தில் பன்னு கொடுப்பார் அந்த தலைமை போதகர், பன்னு கொடுப்பார், திராட்சரசத்துக்கு பதிலாக கோலா வாங்கி கொடுப்பார். உனக்காக பிட்கப்பட்ட கத்ராயி இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நான் அப்படி சொல்லுவேன், அவர் தின்னு கொடுப்பார், பாதி பண்ண பிச்சு தின்னும்பார், கோலாவை கொடுத்து குடியும்பார். அவர் உள்ளதுக்கும் பெரிய போதகர் மரித்து போனார். அவர் செய்த காரியங்களை எனக்கு பிடிக்காது, அதனால் அவர் ராபோஜனம் கொடுத்தா நான் அதில் பங்கு பெற மாட்டேன். அவர் ஒரு முறை எவ்வளோ கோவப்பட்டார், கோவப்பட்டாலும் நான் பங்கு பெற மாட்டேன், இட்ஸ் நாட் அக்கார்டிங் டு த பைபிள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இது பைபிள் படி கிடையாது, அதெல்லாம் புளிப்பில்லாத அப்பம். அதை குறித்து என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று குறைந்தார் அஞ்சாதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதலால் பழைய புளித்தமாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க.
Therefore let us keep the feast not with old leaven, neither with the leaven of malice and wickedness, but with the unleavened bread of sincerity and truth. Sincerity and truth-ஓடு கூட நம்ம பங்கணும். ஆண்டவருக்கு நமக்கு எந்த காரியம் குறுக்க இருக்கக்கூடாது, நம்முடைய ஹார்ட்டில் ஏதாவது ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அறிக்கை பண்ணணும். எல்லாம் அவருக்கு நமக்கு எதுவுமே குறுக்க இல்லை, நம்ம முழங்கால் போடும்பொழுது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அறிக்கை செய்துவிட்டோம், இயேசு நிறத்தம் எல்லாத்தையுமே கழுவி சுத்திகரித்து விட்டது. அதனால் இப்போ நம்ம அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கிறோம், துப்புரவு உண்மை என்னும் சின்சாரிட்டி அண்ட் ட்ரூத் என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு புசிக்க வேண்டும். அதுதான் சரியான ஒருமுறை. நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ராபோஜனத்தை கரெக்டாக செய்கிறோம். ஆனால் மற்ற சபைகளில் வித்தியாசமாக செய்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு சபையில் யூஸ் அண்ட் த்ரோ வந்து டீ கப்பு, சின்ன டீ கப்பு வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க, அதை நெட்டில் வேற போடுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க இஷ்டமாக செய்கிறாங்க, ஒரு பயபக்தி கிடையாது, மனம் போல் அவங்க மனசில் நினச்ச மாதிரி செய்கிறாங்க. அந்த ஒரே பாத்திரத்தில் நம்ம பங்கு பெற்றபடியால் அநேகர் நவிய நாம் வந்து நம்ம கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரமாக இருக்கிறோம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து அநேக சபைகளில் ஒழுங்கு கிடையாது. இந்த மெசேஜ் சர்க்கிளில் வந்து அநேக சபையில் ராபோஜனம் ஒழுங்காக கொடுப்பதில்லை. அதனால் அருமையான நம்ம துப்புரவு உண்மை என்பதோ ஒழுங்கு கிரமத்தோடு கூட ராபோஜன ஆரணியை நம்ம அனுசரிக்கிறோம். நம்ம கடமைக்காக செய்யலை, நம்ம சின்சியரிட்டியாக நம்ம செய்கிறோம். கத்ரா இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சாபனத்துலேருந்து ஒரு பிரதர் வந்து செஞ்சார், நம்ம சபையின் ராபோஜன ஆரணியை பார்த்தார். அவர் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி செய்கிறீங்க, இதை மாதிரி நான் எங்கேயும் பார்க்கலை அப்படின்னு சொன்னார். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாத வந்து பார்த்துட்டு அவர் இந்த மாதிரி சொல்கிறார். அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் சின்சியாரிட்டியாக செய்கிறோம், நம்ம கூடுமான வரைக்கும் நம்முடைய ஆத்மாவை நம்ம தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்தி நம்ம செய்கிறோம். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கள் என்றால், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆசரிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கோசேனுக்கு வர வேண்டும். அவங்க எகிப்தில் பல இடங்களில் செதறி கிடந்தாங்க. இப்போ மோசஸ் வந்த பிறகு அவன் பார்வோன்ட்ட போய் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், ஜனங்களை போக விடு என்று அவன் பார்வோன்ட்ட வாதாடும் பொழுது 10 ஃப்ளேக்ஸ் வந்தது. இந்த 10 ஃப்ளேக்ஸ் வரும் பொழுது கடைசியாக இந்த தலைப்பிள்ளை சங்காரம், அப்பொழுது இவங்க ஆட்டுக்குட்டியை அங்கே அடித்து அதை இரத்தத்தை பூசித்து அங்கே பூசி அந்த ஆட்டை வந்து சுட்டு பூசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அது 10th ஃப்ளேக் வர சொல்ல அது செய்யப்பட்ட அந்த பஸ்காவின் நியமனம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் வந்து இப்போ கோசேனில் வந்துட்டாங்க. கோசேன் என்ற இடம் தான் யோசேப்பு அவர்களுக்கு கொடுத்த இடம். அதெல்லாம் பல பகுதியில் செதறி கிடந்தவங்க எல்லோரும் வந்துட்டாங்க, கோசேனில் வந்துட்டாங்க. அப்பொழுது அவங்க அந்த கோசேனில் வாத வரல, அங்கே வண்டுகள் வரல, அங்கே காரிருள் வரல, அங்கே கல்மலை வரல, அங்கே தலைப்பிள்ள சங்காரம் வரல. எல்லாரும் என்னச்சாங்க, ஒரு இடத்துல வந்திருக்காங்க, கோசேனில் வந்திருக்கிறாங்க. அதே போல் இப்போ பாருங்கள், கர்த்தருடைய கிருபையினால் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, சேலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, புளியங்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க, இன்னும் சில பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க, திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. பாருங்கள் இப்படி வர்றாங்க. இந்த சென்னைக்கு வரணும்னா 12 hours ஜேர்னி தான். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் 12 hoursல ஒரு ராத்திரி பிரயாணம் பண்ணால் இங்கே வந்து சேர்ந்துடலாம். அந்த மாதிரி தமிழ்நாடு இருக்கிறது, சென்னையை ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். இது கோசேனாக இருக்குது. இங்கே வந்து வார்த்தை போதிக்கப்படுது. இந்த வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படும். முதலாவதுவங்க கோசேனில் வர்றாங்க. அந்த வேறு இடத்துல இருந்தால் வாதைகள் வரும். அதனால் இங்கே வந்து கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சுற்றிலும் இன்னைக்கு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கோம். அதெல்லாம் சுமார் 300 people வந்து நம்ம இங்கே ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இங்கே அப்பம் பிட்கப்படுகிறது, நம்ம அதில் ஒரு பாகத்தை நம்ம வாங்குகிறோம். அது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதெல்லாம் பிட்கப்படாத பட்சத்தில் அவர் வந்து 5 of 2 meals பிட்காதபடி அது மல்டிப்ளை ஆகாது. அதனால் முதலாவது அந்த அப்பமானது பிட்கப்பட்டது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டார் என்று சொல்லப்படுகிறது. பின்பு ஜனங்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது 5000 பேர் அதை புசித்து என்ன செய்கிறார்கள், அவங்க திருப்தி அடைந்தார்கள் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். 5000 பேர் திருப்தியாக புசிக்கிற அளவுக்கு அது மல்டிப்ளை ஆனது. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். பிட்காத பட்சத்திலே அது வந்து என்ன செய்ய பெருகாது. தான் பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். ஜீசஸ் குடின் மல்டிப்ளை த பிரெட் அண்ட் ஃபீட் த பீப்புள் இப் இட் டின் பிரேக் த பிரெட். அவர் அப்பத்தை பிட்காத பட்சத்தில் அது மல்டிப்ளை ஆகாது. அதே போல் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிட்கப்பட்டது, கல்வாரியிலே பிட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதே போல் என்ன செய்கிறது என்றால், அந்த பிளட் ஆனது சிந்தப்படவில்லை என்றால் அந்த லைஃப் அதிலிருந்து வெளியேறாது. மனுஷனுடைய ஜீவன் எங்கே இருக்குது, மனுஷனுடைய இரத்தத்தில் இருக்குது. மாம்சத்தின் உயிர் அது இரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகம 17:11 வாசிக்கிறோம். அதனால் ஹிஸ் பிளட் செல் ஹேட் பீன் ப்ரோக்கன் ஆன் த கிராஸ். அவருடைய பிளட் செல் வந்து கல்வாரியிலே அது உடைக்கப்பட்டது. அது சிந்தப்படும் பொழுது அது உடைக்கப்படுகிறது. அதற்கு ஜீவன் ரிலீஸ் ஆகிறது. அந்த ஜீவன் அன்னைக்கு 120 மேலே வந்தது. அவருடைய ரத்தம் சிந்தப்படலைன்னா அவருடைய ஜீவனை பெற முடியாது, பரிசுத்தாவியை பெற முடியாது. அவர் தம்முடைய ஜீவனை ஷேர் பண்ணுறதுக்காக, நம்ம மேலே ஷேர் பண்ணுறதுக்காக தான் அவர் கல்வாரியில் மரித்தார். அதனால் அவருடைய சரீரம் பிட்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அது உடைக்கப்பட்டது. அதிலிருந்த ஜீவன் இன்றைக்கி நம்ம மேலே வந்து இதோ அது இந்த ஜீவன் நமக்குள்ள நித்திய ஜீவனாக வாசம் பண்ணி நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறது, ராப்சருக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமீன். அதே போல் கிதியனை நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 7:8 வாசிக்கும் பொழுது, அந்த பானையை கொண்டு போகணும், பானைக்குள்ளே தீ வெட்டி வைக்கணும், எக்காலத்தை ஒரு கையில் பிடிக்கணும், பட்டயத்தை ஒரு கையில் வச்சுக்கிட்டு அந்த 300 பேர் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னார்கள். முதலாவது அவங்க பானையை உடைக்கணும். பானையை உடைக்காத பட்சத்தில் அந்த உள்ளே இருக்கிற தீவெட்டியின் வெளிச்சம் மற்றவங்களுக்கு தெரியாது. எல்லோரும் ஒன்று போல் பானையை உடைச்சாங்க. பானையை உடைக்கும் பொழுது அங்கே தீவெட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லும் பொழுது அங்கே பெரிய ஜெயம் கிடைச்சது, விக்டரி கிடைத்தது. அதனால் உடைக்கப்படாதபடி அங்கே வந்து அவங்க இவனுக்கு ஜெயம் கிடைக்காது. அதே போல் ஆண்டவர் நம்மளை உடைக்கிறார். பல விதமான சோதனைகள் பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து உடைக்கப்படுகிறோம். ஆண்டவர் என்னச்சா நம்ம ரீமோல்டு பண்ணுகிறார். அந்த கொயவனை போல் நம்மளை நல்ல பாத்திரமாக நம்மை வணைகிறார். அதனால் அவருடைய லைஃப் அண்ட் டெத் கல்வாரியிலே அவர் நமக்காக ஆக அவர் சரீரத்தை நொறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். இரத்தத்தை வந்து கிரேப்ஸ் எப்படி வந்து அது வந்து பிழியப்படுதோ அதே போல் அவர் இரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஐ மீன் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் லவ். அதுதான் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. யோவான் 15:3.
ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும்
ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதற்கு விட அன்பு மேலான அன்பு ஒன்றுமே இல்லை. நல்லவனுக்காக ஒருவர் மரிக்கலாம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதனால் அவர் வந்து அவருடைய உயிரை விட நம்மளை அதிகமாக நேசித்திருக்கிறார். அவருடைய உயிரை விட நம்ம அதிகமாக நேசித்து நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. He loved us more than his own life. தன்னுடைய ஜீவனை விட அதை அவ்விதமாக நேசித்தார். பாருங்கள், இயேசுவின் அன்பு எவ்வளோ பெரியதாக இருக்கிறது. அந்த அன்பை நம்ம நினைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பந்தியை அவனுக்கு அனுசரிக்க சொல்லியிருக்கிறார். இதை ஒரு ஃபெய்த்தோடு கூட நீங்கள் அனுசரிச்சிங்கன்னா அவர் நமக்காக எவ்விதமாக அன்பு கூர்ந்தார். இந்த சரீரம், இந்த பிரெட் வந்து அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த திராட்சை ரசமானது இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் அந்த வெளிப்பாடோடு நீங்கள் ஆராதித்தீங்க, நீங்கள் இதில் பங்கு பெற்றால் அவர் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து சேரும். ஆமீன். கடைசி பிளேசிங் நமக்கு நியூ பாடி அண்ட் ராப்சர். அதனால் ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் இருக்கிறது, ஒரு பெர்ஃபெக்ட் பாடி இருக்கிறது. இது வந்து குறைவுள்ள சரீரம், காலையில் சொல்லியிருக்கேன். பெர்ஃபெக்ட் பிளேஸ் இருக்குது, அது நம்மளை இழுக்குது. அங்கே வாணி நம்மை இழுக்குது, இந்த செய்தி நம்மளை அங்கே இழுக்குது. அந்த பிளேஸுக்கு நம்ம செய்யணும். எல்லாத்தையும் அவர் சம்பாதிச்சிட்டார் கல்வாரியில், எல்லாத்தையும். இட் இஸ் ஃபினிஷ்ட். நம்ம விசுவாசத்தோடு இங்கே பங்கு பெற்றோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பிளேஸில் இருப்போம், அந்த பந்தியில் இருப்போம். ஆமீன். அது ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே மனுஷன் இந்த உலகத்தை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வந்துடுவான். தன்னை தன்னுடைய அறிவினாலே இந்த உலகத்தை அழித்து விடுவான். நமக்கு தேவன் சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறுகிறது. கதவு அடைக்கப்பட போகிறது. இப்பொழுது நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்திருக்கோம். கோசேனில் வந்திருக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆசரித்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று நடு ராத்திரியிலே இதோ புறப்படுங்கள் அப்படி என்று காலம் ஊதும் பொழுது எல்லோரும் மூட்டை முடிச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறாங்க, புறப்பட ஆரம்பித்தாங்க. புறப்பட ஆரம்பிக்கும் பொழுது பைபிளில் சொல்லியிருக்கிற 107:20 அந்த பஸ்காட்டுக்குட்டியை புசித்த ஒருவனாயில் பலவீனமாக இருக்குது. வயசானவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு, வயசாயிட்டு வயசாயிட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு, இப்போ படுக்கையாக இருந்தவன் வியாதியில் இருந்தவனுக்கெல்லாம் சோமாயிட்டு எல்லோரும் எழுந்து பலத்தோடு போகிறான். பொன்னோடும் வெள்ளியோடும் போனார்கள். இது அவங்க போயிட்டு அவங்க கேட்டாங்க, நாங்கள் வந்து போகிறோம், கத்தரை ஆராதிக்க போகிறோம், நீங்கள் வந்து அதை கொடுங்கன்னு கைமாறாக கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நீங்கள் போனால் சரி தான், எகித்து தான் அப்பொழுது ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. அதனால் அவங்ககிட்ட எல்லா டைமண்ட்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டு போனாங்களோ, ப்ராஸ்பெரிட்டி அவங்களுக்கு இருந்தது, ஹீலிங் இருந்தது. அவங்களுக்கு இனிமேட்டு மண் பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுடைய ஆளுகையில் இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது மனுஷனுடைய ஆளுகையை விட்டுவிட்டு தேவனுடைய ஆளுகைக்கு வர்றாங்க. இப்போ நம்ம மனுஷனுடைய ஆளுகையில் இருக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் நம்ம ஆளுகை செய்கிறது, அதனால் டேக்ஸ் கட்டணும், அது வேணும், அந்த அத்தாச்சி வேணும், ஆதார் கார்டு வேணும், இது வேணும், அது வேணும், இப்படி நிறைய சொல்கிறாங்க. இது லீகலாக, இது தப்பு, அது தப்பு, நீங்கள் இதை செய்யணும், அதை செய்யணும்னு பயம் காட்டுறாங்க. அங்கே எந்த விதமான அத்தாச்சியும் நமக்கு தேவையில்லை. நம்ம தேவனுடைய ஆளுகையில் வரப்போகிறோம். ஆமீன். அதனால் அதிலிருந்து பார்வோனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சி அவங்கள விட்டு நீங்கி விட்டது. அவங்க இப்போ அக்னி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும் வழி நடத்தப்படுறோம். பாருங்கள், இந்த பஸ் காட்டுக்குடி புசிஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே போல் நீங்கள் இந்த ராபோஜனில் பங்கு பெறும் பொழுது உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே வந்து நிறைவேறும். ஆமீன். நம்ம எல்லாம் ஜெபிப்போம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் கல்வாரியிலே நமக்காக மரித்தார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நம்மை அதிகமாக, தன்னுடைய ஜீவனை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு யார் யாராவது உண்மையாக சின்சியாரிட்டியோடு கூட இந்த பஸ்காவை ஆசரிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஹீலிங் தருகிறார், ப்ராஸ்பரிட்டி தருகிறார். மனுஷனுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை அவர் லீட் பண்ணுகிறார். இப்பொழுது அவர்கள் ஃபெய்த்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மிரக்கிள் செய்கிறார். அதே போல் இந்த பந்தியில் பங்கு பெற்று இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஆசி வைத்து தருவார். ஆமீன். அதில் எல்லோரும் கருத்தை உணர்ந்தவர்களாக என்னை நேசிக்கின்றாயா என்ற அந்த கோரஸ் நம்ம பாடலாம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் உம்மை நேசிக்கின்றேனே, உம்மை நேசிக்கின்றேனே, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின் சியாமல்லிருப்பேனோ. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரில் பெற்றுக்கொண்டேன். என்ன மேலில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் தனக்கு கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிச்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமீன்.